இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதற்றப்படுவது என்பது இயற்கையானது, கோபப்படுவது அவசியமான ஒன்று, மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நாம சந்தோஷத்தை பத்தி பேச ஆரம்பிச்சதுல இருந்து, மகிழ்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுல இருந்தே நிறைய விஷயங்கள் நம்ம கண் முன்னாடி வந்தது. அதுல ஒரு முக்கியமான விஷயம்தான் வந்து நம்ம வாழ்க்கையில நம்பிக்கை முறைகள். இந்த நம்பிக்கை முறைகள் எப்படி உருவாகுது, அது எப்படி நமக்குள்ள நாமே அதை உருவாக்கிக்கிட்டோம், அதோடவே எப்படி நம்ம பயணிச்சோம் அப்படின்றத பத்தி எல்லாம் நம்ம கடந்த சில நிகழ்ச்சிகள்ல பேசணும். இன்னைக்கு இந்த நம்பிக்கை முறைகளை எப்படி மாற்றுவது அப்படின்றத பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். ராஜயோகா தியானத்தின் மூலமா இந்த நம்பிக்கை முறைகளை மாற்றலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பேசிட்டு இருந்தோம். இன்னும் ஒரு படி மேல போய் இந்த தியானம் அப்படின்றது என்ன, அதை எப்படி நம்ம செய்வது, இதை எப்படி செஞ்சா நமக்கு அந்த நம்பிக்கை முறைகள் மாறும், இந்த ராஜயோகா தியானம் எப்படி நம்ம நம்பிக்கை முறைகளை மாற்ற நமக்கு வந்து உதவி செய்யுது, இந்த நம்பிக்கை முறைகள் மாறினா நம்ம வாழ்க்கையில என்னென்ன நல்லதுகள் நடக்கும், என்னென்ன நல்ல நல்ல விஷயங்கள் நமக்குள்ள ஏற்படுது அப்படின்றத பத்தி நாம இன்னைக்கு பேசுவோம். அதுக்காக சகோதரி ஜெயா அவர்கள் வந்திருக்காங்க. ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி
சிஸ்டர். இந்த ராஜயோகா தியானத்தின் மூலமா நம்ம நம்பிக்கை முறைகள் எப்படி வந்து நமக்கு மாற்றம் செய்ய முடியும், இதை எப்படி வந்து நாங்க செய்வது அப்படின்றத பத்தி நீங்க இன்னைக்கு எங்களுக்கு சொல்லுங்க.
ராஜயோகா அப்படின்னா என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். யோகா, யோக் அப்படின்னா தொடர்பு, கனெக்ஷன், கம்யூனியன், இணைப்புன்னு சொல்லலாம், இல்ல நினைவு அப்படின்னு சொல்லலாம். சோ யோகா, யோக் அப்படின்றதுக்கு இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறது. ராஜயோக் அப்படின்னா மிகவும் உயர்ந்த, ராஜ் அப்படின்னா மிக உயர்ந்த, ராஜா மாதிரியான மிக உயர்ந்தவரை நினைக்கக்கூடிய, தொடர்பு வைக்கக்கூடிய விஷயம்தான் ராஜயோக் அப்படின்னு அர்த்தம். ராஜயோகா அப்படின்னு அர்த்தம் நம்முடைய நினைவு, நாம் மிக உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கக்கூடியவரோடு நம்முடைய தொடர்பு, அதுதான் ராஜயோகா அப்படின்னு சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து எனக்கும் உங்களுக்கும் வந்து தொடர்பு இருக்கணும், நான் உங்களை நினைக்கணும், நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா, அதற்கு வந்து அடிப்படையில என்ன தேவை அப்படின்னா, உங்களை பத்தி எனக்கு தெரியணும், என்ன பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. அப்படி தெரிஞ்சிருந்தாதான் நான் உங்களை நினைக்க முடியும். உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா என்னால உங்களை நினைக்க முடியாது. இப்போ நாம வந்து கடவுளை நினைப்பதற்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கிக்கிறோம், பூஜை அறையில உட்காந்துக்கிறோம் இல்லையா, நமக்கு முன்னாடி ஒரு உருவமோ இல்ல படமோ வச்சுக்கிறோம், அதற்கப்புறமா உட்காந்து கடவுளை நினைக்க ஆரம்பிக்கிறோம். அந்த நினைக்கும் பொழுது கூட அந்த 10 நிமிடம் கூட பூஜாரையில உட்காந்துருக்கோம், விளக்கேறியுது, அகர்பத்தி சாம்பிராணி புகையெல்லாம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு வாயுமண்டலத்தையும் கிரியேட் பண்ணி இருக்கோம். ஆனாலும் அந்த 10 நிமிடத்துல நம்மால அவரை நினைக்க முடியவதில்லை.
ஆமா,
நம் நினைவு என்பது, நம் மனம் என்பது அவர் மீது லயிக்கல. அதற்கு காரணம் என்னவா இருக்கணும்?
எல்லாரும் சொல்ற ஒரு கம்ப்ளைண்ட் தான் அது. நான் காலையில ஒரு வாட்டி பூஜை பண்றேன், சாயங்காலம் ஒரு வாட்டி பூஜை பண்றேன், இருந்தாலும் எனக்கு வந்து மனசு வந்து ஒரு நிலையா இல்ல, நிம்மதி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க.
நாம அந்த சடங்குகளை செய்யறோம், அதாவது நேர்மையாகத்தான் அன்போட நினைக்கணும்னு உட்கார்றோம், அதற்காக எல்லாமே தயார் செய்து அந்த தயார் நிலையில உட்கார்றோம், நினைக்கவும் ஆரம்பிக்கிறோம். ஆனா அந்த 10 நிமிடத்துல கொஞ்ச நேரத்து கழிச்சு நம்முடைய மனது வந்து இங்கேயும் அங்கேயுமா அலைய ஆரம்பிச்சிடுது இல்லையா. இத வந்து எப்படி கத்துக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. நினைவு என்பது மிகவும் இயல்பான விஷயம். நாம வந்து எல்லாரையும் நினைக்கிறோம் இல்லையா, நம்முடைய உறவுகளை, குழந்தைகளை, நம்முடைய நண்பர்களை, ஏன் நமக்கு பிடிக்காதவர்களை கூட நாம நினைக்கிறோம், எல்லாரையுமே நம்ம நினைக்கிறோம். அதற்காக நாம எந்த விதமான முயற்சியும் எடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் நாம என்ன சொல்றோம்னா, அவர்களுடைய நினைவு வந்து என்னை வதைக்கிறது அப்படின்னு கூட சொல்லுவோம். அவ்வளோ வந்துட்டு இருக்கோம், நாம எதற்குன்னு முயற்சி செய்து அவங்களுடைய போட்டோவை முன்னாடி வச்சுக்கிட்டு இல்லையா, அதுக்குன்னு ஒரு இடத்துல 10 நிமிஷம் உட்காந்துட்டு நினைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு வந்து எண்ணங்களை எப்படி ஏற்படுத்துவது, உருவாக்குவது அப்படின்றத வந்து நம்ம கற்றுக் கொடுக்க தேவையில்லையோ, அப்படி அவர்களுக்கு கூட தன்னுடைய பெற்றோரையோ இல்லை நண்பர்களையோ உறவுகளையோ நினைப்பதற்கு கற்றுக் கொடுக்க தேவையில்லை. ஒருவரை நினைப்பது என்பது மிக மிக இயல்பான விஷயம். ஆனால் அதற்கு அடிப்படையாக நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, யாரை நினைக்கிறோமோ அவர்களை பற்றிய முழுமையான தகவல்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், அறிமுகம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அவர்களை நினைக்க முடியும். ராஜயோகால வந்து முதல்ல வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நினைப்பதற்கு முன்னால், அந்த மிக உயர்ந்த கடவுளை நினைப்பதற்கு முன்னால், நான் யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும், நம்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோ நான் யார் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டாதான், நான் யாரை நினைக்க போகிறேனோ அவரை பற்றி நான் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். அவருக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்கிறது, எதற்காக நான் நினைக்க வேண்டும், அவர் எனக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்றது எனக்கு தெரிய வரும். அப்பதான் என்னால நினைக்க முடியும். உறவு இல்லாதப்போ என்னால நினைக்க முடியாது. எனக்கு அவரை பற்றி முழுமையாக தெரியாத பொழுது உறவை ஏற்படுத்த முடியாது, தொடர்பையும் ஏற்படுத்த முடியாது. இப்போ நான் வந்து என்ன கண்ணாடியில பார்க்கும் பொழுது எனக்கு தெரிகிற ஒரு விஷயம் வந்து என்னுடைய உடல் இல்லையா. அதுக்கப்புறமா என்னை நான் யார் என்று நான் அறிமுகப்படுத்திக் கொள்ளும் பொழுது என்னுடைய பெயர், அதுக்கப்புறமா எனக்கு கிடைத்த பட்டம், பதவி இல்லையா, நான் வாங்கின டிகிரிஸ், அதற்கேற்ற மாதிரி என்னுடைய இன்ஜினியர் டாக்டர் அப்படின்ற ஒரு பட்டம், அதன் பிறகு வருகிற உறவுகள்.
ஆமா, நான் யார் அப்படின்ற அந்த கேள்விக்கு உடனே வர பதில் என்னன்னா, நான் பிரீத்தி, நான் வந்து இந்த வேலை பண்றேன், இல்ல நான் வந்து ஒரு அம்மா, அதுதான் முதல்ல வருது. அதுக்கடுத்தது நான் என்ன ப்ரொஃபஷன்ல இருக்கிறேன், அப்படிதான் வருது.
இந்த உலகத்திற்கு நான் வந்தவுடன் உடல் கிடைக்கிறது, அதன் பிறகு பெயர் கிடைக்கிறது, அந்த பெயருக்கு அப்பால் எனக்கு கல்வி கிடைக்கிறது, கல்வியின் அடிப்படையில் பட்டமும் பதவியும் கிடைக்கிறது, உறவுகள் கிடைக்கிறது. இன்றைக்கு நான் வந்து ஒரு மகளாக இருக்கிறேன், நாளைக்கு மனைவியாக ஆகிறேன், பிறகு தாயாக ஆகிறேன் இல்லையா, மதர் இன் லா ஆகிறேன். சோ இவையெல்லாம் இந்த ரோல்ஸ் கூட எனக்கு அப்புறமா தான் கிடைக்குது. சோ இதற்கெல்லாம் முன்பாக நான் இதுவரையில் நான் எதை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் என்றால், நான் ஒரு உடல் இல்லை பெயர், அல்லது நான் செய்யும் தொழிலின் அடிப்படையில் டாக்டர் அல்லது இன்ஜினியர், அல்லது நான் செய்கிற ரோல் ஒரு தாயாக, மகளாக, சகோதரியாக என்றுதான் இதுவரைக்கும் நாம நம்பிக்கிட்டு இருக்கோம். இதுவரையில் நான் அப்படின்ற அந்த உணர்வு எப்படி இருந்ததுன்னா, நான் என்பது அந்த உடல், நான் என்பது அந்த உறவு, நான் என்பது அந்த தொழிலை செய்து கொண்டிருந்த ஒரு தொழிலதிபர். சோ தன்னுடைய அடையாளத்தை இப்படித்தான் அவர்கள் வைத்திருந்தார்கள். அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த உறவுகள்ல கூட பல உறவுகள் வருகிறது, சில உறவுகள் பிரிந்து போய்விடுகிறது இல்லையா. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பிரிவுல வந்து துக்கமும் மனவேதனையும் அடைகிறோம். அதே மாதிரி ப்ரொஃபஷன்ல நல்ல பெரிய டாப்ல வந்து சேர்மனா கூட ஆயிடலாம், ஆனா ரிட்டையர்ட் ஆகும்போது எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, வாழ்க்கை என்பது இனி ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அந்த மாதிரி ஒரு வெறுமையான அனுபவத்தை அவங்க உணர்றாங்க.
ஆமா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நான் அப்படி சாதிச்சேன், நான் அப்படி வாழ்ந்தேன், நான் இப்படி வாழ்ந்தேன், ஆனா இன்னைக்கு பாரு நான் ஒண்ணுமே இல்ல, நான் அவ்வளவு சாதிச்சது கூட இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அந்த வெறுமைய அவங்களே ஏற்படுத்திக்கிறாங்க.
உறவுகளாகட்டும், பட்டமாகட்டும், பதவியாகட்டும், ப்ராப்பர்ட்டி ஆகட்டும், எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு, ஆனா அதை என்ஜாய் பண்ணாம, அதை அனுபவம் செய்யாமல், எப்போ இவை எல்லாம் என்னை விட்டு போய்விடுமோ அப்படின்ற பயத்துல நாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் அது போகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ள வந்து வெறுமையும் மனவேதனையும் வந்து அடைகிறது. இப்போ இந்த ராஜயோகத்தில் வந்து நாம என்ன சொன்னோம்னா, இவ்வளோ நாளாக நம்ம பேசின விஷயங்கள் வந்து எண்ணங்கள், அதற்கு கீழே வந்து நம்முடைய நம்பிக்கை முறை அப்படின்னு சொல்லி பிலீஃப் சிஸ்டம், பல விதமான நம்பிக்கைகள் இருந்தது, அது தவறா சரியா அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த நம்பிக்கைகளை முழுவதுமாக உடைக்கிறோம், அதை நம்மிடமிருந்து நீக்குகிறோம் இல்லையா. ஸோ ராஜயோகால முதல் முதலான ஒரு நம்பிக்கை வந்து உடையுது. அது என்ன அப்படின்னா, நான் யார் என்று இது நாள் வரை நாம் எதை நினைத்து கொண்டிருந்தோமோ, எதை நாம் நம்பி வந்திருந்தோமோ, அந்த நம்பிக்கை முதல் முதலாக உடைந்து தூளாகிறது. ஸோ நான் அப்படின்றது இந்த உடல் அல்ல, நான் என்பது இந்த உடலுக்கு எஜமானனான ஒரு சக்தி.
நீங்க இதை சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. இப்போ நிறைய பேருக்கு வந்து சில விஷயங்கள் எல்லாம் புரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவும், சென்டர்ல வந்து அவங்க கத்துக்கிட்ட சில விஷயங்கள் மூலமாகவும் நிறைய பேர் இப்ப உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோபம் அப்படின்றது வந்து இயல்பான விஷயம் கிடையாது, அது வந்து எனக்குள்ள ஏற்படுறது வந்து சரியில்லை, அது தவறான விஷயம்னு எனக்கு உணர்றது. எந்தெந்த விஷயங்கள் சரி எந்தெந்த விஷயங்கள் தவறு அப்படின்றது எனக்கு திட்டவட்டமா தெளிவா தெரியுது, ஐ எம் கிளியர் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இப்போ நீங்க சொன்ன விஷயம், இந்த உடல், நான் ஒரு உடல், இது என்னுடைய உடல், இப்படி ரெண்டு விதமான பர்செப்ஷன் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ரெண்டு விதமான வாக்கியம் வந்து புரிஞ்சிட்டு இருக்காங்க. இது என்னோட உடல் அப்படின்றது ஒரு வாக்கியம், இன்னொன்னு வந்து நான் இந்த உடல், இது ரெண்டுமே வந்து ரெண்டு டிஃபரெண்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லும். இதுல எப்படி நீங்க வித்தியாசப்படுத்துறீங்க?
இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி நான் இந்த உடல் அப்படின்றதுக்கும் என்னுடைய உடல் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எப்படின்னா, இன்னைக்கு நீங்க கண்ணாடி முன்னாடி பார்க்கும்பொழுது இந்த உடைய நீங்க போட்டுட்டு இருக்கீங்க, இந்த குர்த்தாவை நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா நான் என்பவன் அழியாதவன், இந்த உடை என்பது நான் உபயோகப்படுத்துகிற ஒரு விஷயம். சோ இரண்டுக்குமே வித்தியாசம் என்பது இருக்கிறது. ஜஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து இந்த குர்த்தா தான் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கோங்க சரியா. சோ அந்த ஒரு உணர்வுல வெளியில போங்க. ஓகே, சோ இதுக்கு மேல ஒரு கரை படைஞ்ச உடனே என்ன நினைப்பீங்க, என் மேல கரை படைஞ்சிடுச்சு, யாராவது இதை பார்த்து என்ன உங்க ட்ரெஸ் நல்லாவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே நீங்க என்ன நினைப்பீங்க, ஓய் நானே நல்லா இல்ல அப்படின்னு நினைப்பீங்க. இல்ல எது மேலேயாவது பட்டு கிழிஞ்சு போச்சு அப்படின்னா நான் என்ன நினைப்பீங்க, ஐயோ நான் கிழிஞ்சு போயிட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா. இன்னைக்கு உள்ள இந்த உடை வந்து போயிடும், கிழிஞ்சு போயிடும், நான் தூக்கி போட்டுடணும், முடிவுக்கு வந்துடும் அப்படி, இந்த சாயங்காலத்துக்குள்ள இந்த உடை என்னோட இருக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே உங்களுக்குள்ள துக்கம் ஏற்படும். ஏன்னா நான் தான் இந்த உடை இன்றோடு முடிந்து போக போகிறது அப்படின்னு வரும் இல்லையா. அது போலவே நான் இந்த உடல் என்பதை, இது வந்து இந்த உடல் என்னுடைய உடை, அதை நானாக நினைத்து கொண்டு நான் இந்த வாழ்க்கையினுடைய பயணத்துல போறேன். சோ யாராவது உங்ககிட்ட வந்து அழகா இல்லை அப்படின்னா உடனே நான் என்ன பண்றேன், வருத்தப்படுகிறேன். என்னுடைய ஆடையை சொன்னாங்க, ஆனா இதுதான் நான் அப்படின்ற உணர்வுல இருக்கிறதுனால எனக்கு வருத்தமாகிறது இல்லையா. வேற ஏதாவது ஒரு குறைய வந்து ஆஸ் அ பேரண்ட் உங்களுடைய குழந்தை சரியில்லை அப்படின்னு உடனே நாம என்ன நினைக்கிறோம், ஐயோ நானே சரியில்லை அப்படின்னு நினைக்கிறோம், மனவேதனைப்படுறோம். இல்ல ஆஸ் அ ப்ரொஃபஷன்ல என்னுடைய வேலையில யாராவது ஒரு குறைய சொல்லிட்டா உடனே எனக்கு வந்து வருத்தமாகுது, ஏன்னா அந்த வேலையை செய்யக்கூடிய அந்த பொசிஷன் நான் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால எனக்கு மன வருத்தம் என்பது ஏற்படுகிறது. சோ இந்த பெயராகட்டும் இல்ல இந்த பட்டங்களாகட்டும் இந்த உறவுகளாகட்டும் எல்லாமே எனக்கு கிடைத்தவை, நான் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிற விஷயங்கள், அதுல ஏதாவது ஒரு குறை இருக்கு அப்படின்னா உடனே நாம என்ன செய்யறோம், அதை நம்மை தான் சொல்லியிருக்காங்க. சோ எனக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, எனக்கு பாதிப்பு ஏற்படும் பொழுது எனக்கு கோபம் இல்லையா, இரிட்டேஷன், டென்ஷன், கவலை, மனவேதனை, துக்கம் அப்படின்ற எதிர்மறை எண்ணங்களும் உணர்வுகளும் ஏற்படுகிறது. சோ இது ஒரு விதமான கண்ணோட்டம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இதே குர்த்தி நீங்க போட்டிருக்கீங்க, ஆனா உங்களுக்கு உணர்வு இருக்கு, இது ஒரு உங்களுடைய உடை என்ற ஒரு உணர்வு இருக்கிறது. இப்போ இதுல அழுக்கப்பட்டாலோ இல்ல கிழிந்து விட்டாலோ இல்ல இதை தூக்கி போடணுமோ அப்படின்னா நீங்க எப்படி உணர்வீங்க?
எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே
தெரியாது. சோ இது கிழிஞ்சாலும் பரவாயில்ல, இதுல கரைப்பட்டாலும் பரவாயில்ல, ஏனென்றால் இது நான் உடுத்தி இருக்கும் உடை அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. அதே மாதிரிதான் நம்மை வந்து நான் ஒரு ஆத்மா, இந்த உடல் என்பது நான் உடுத்தியிருக்கும் ஆடை, அதன் பிறகு நான் எனக்கு கிடைத்த விஷயங்கள், முதல்ல பெயர் கிடைக்கிறது, பிறகு உறவுகள் கிடைக்கிறது, பிறகு பட்டம் பதவிகள் கிடைக்கிறது இல்லையா, அப்படின்ற உணர்வுல இருக்கணும். இன்னொரு கண்ணோட்டம் என்ன அப்படின்னா, நான் இந்த உடையை அணிந்திருக்கிறேன். அப்ப கரப்பட்டா என்ன நினைப்பீங்க?
அதை எனக்கு சம்பந்தம்,
அழுக்கு இருந்ததுன்னா அதை நான்
கிளீன்
பண்ணிடலாம் இல்லையா, கிழிஞ்சு போச்சுன்னா தச்சுக்கலாம் இல்ல தூக்கி போட்டுடலாம். சோ இது முடிஞ்சு போக போகுதுன்னா எனக்கு இன்னொரு ஒரு உடை கிடைக்கும். இப்போ நான் கண்ணாடியில பாக்கும்போது நான் அழகா இருக்கணும், நான் பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நாம ஒவ்வொரு வாட்டி பார்த்து சரி செஞ்சுக்கிறோம். ஏன், என்னுடைய உணர்வு என்பது இந்த உடல், நான் தான் உடல் அப்படின்னு நினைக்கிறோம், அதனால சரி செஞ்சுக்கிறோம். கொஞ்சம் அந்த கான்சியஸ்னஸ், அந்த விழிப்புணர்வை மாத்தி பார்க்கும் பொழுது என்னுடைய மனக்கண்ணில நான் பாக்குறேன். அந்த கண்ணாடியில பார்க்கும் பொழுது என்னுடைய மனதில் ஏதாவது கறை ஏற்பட்டிருக்கா அப்படின்னு பாக்கணும். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நாம கண்ணாடிய பாக்குறோம் இல்லையா, சம்டைம்ஸ் அந்த வண்டியில போகும்போது கூட அப்பப்ப நாம சரியா இருக்கோமா அப்படின்லாம் பாத்துக்கிறோம். அதே மாதிரி என்னை நான் பார்க்க வேண்டும், என்னுடைய மனதில் ஏதாவது கறை படிந்திருக்கிறதா, தூசு விழுந்திருக்கிறதா, அழுக்கு விழுந்திருக்கிறதா, கோபம் ஏற்பட்டிருக்கிறதா, வலி வந்திருக்கிறதா, வேதனை ஏற்பட்டிருக்கிறதா, பொறாமை ஏற்பட்டிருக்கிறதா பார்க்கணும், அதை சரி செஞ்சுக்கணும். மறுபடியும் நாம நம்முடைய பயணத்தை தொடரணும். சோ இந்த ஒரு உணர்வு என்பது நமக்கு வந்து அப்படியே வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தை ஏற்படுத்துகிறது. நான் ஒரு ஆத்மா, நான் ஒரு சக்தி என்ற உணர்வு வந்த உடனேயே என்னுடைய உடல் மீதான அந்த அட்ராக்ஷன் என்பது மாறிவிடுகிறது, என் உடலினுடைய தேவைகள் மாறிவிடுகிறது. இதுவரையில் வந்து என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது அப்படின்னா, என்னுடைய உடலினுடைய தேவைகளுக்காக இருந்தது. எப்பொழுது நான் என்பது உடல் அல்ல, நான் என்பது சக்தி ஆத்மா என்ற ஒரு உணர்வு வருகிறதோ, அப்பொழுது என்னுடைய எண்ணங்கள் வந்து ஆத்மாவை குறித்து இருக்கும். அதை எப்படி நான் தூய்மையாக வைத்துக் கொள்வது, அதை எப்படி மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது, அதிலேயே என்னுடைய எண்ணங்களும் இருக்கும். சோ இந்த நம்பிக்கை என்பது மாறுகிறது ராஜயோகா தியானத்தில்.
ஆனா நீங்க சொன்ன மாதிரி நான் அப்படின்றது ஒரு ஆத்மா, ஆத்மா அப்படின்னா அந்த ஒரு புள்ளி வடிவில் இருக்கிற ஒரு ஒளின்னு சொன்னீங்க. எல்லாருமே வந்து அந்த புள்ளி வடிவத்துல இருக்கிற ஒளி மாதிரி இருந்தாங்க இல்ல, அந்த மாதிரி நம்ம ஒருத்தர் ஒருத்தர பாத்துக்கணும் அப்படின்னா அதுல ஒரு சுவாரஸ்யமே இருக்காது இல்ல. ஏன்னா நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு வேற விதமான அமைப்புகள், உங்களுக்கு வேற விதமான தனித்தன்மைகள், அதாவது உருவத்துல இருந்து முகத்துல இருந்து எல்லா அமைப்புல இருந்து எல்லாமே வேற மாதிரி இருக்கு. எனக்கு வேற மாதிரியான அமைப்பு, எனக்கு வேற விதமான குணாதிசயங்கள். இப்ப ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம்னா இதுவே ஒரு விதமான சுவாரஸ்யம், ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, எனக்கு இட்ஸ் ஃபன் இல்லையா ஒரு பேசிட்டு இருக்கிறது கூட. இது எல்லாமே இல்லாம அந்த ஒரு ஒளி வடிவத்துல புள்ளியா ஒளியா இருந்தாங்க, அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்க போது? ஒரு தனித்துவமே இல்லாம இருக்கிற ஒரு வாழ்க்கை அப்படின்றது எப்படி?
ஆத்மா ஒரு சக்தியாக இருந்தாலும் கூட அதுல கூட ஒரு தனித்தன்மை என்பது இருக்கும். ஒவ்வொருவருடைய எண்ணங்களும் வித்தியாசமாக இருக்கிறது. நான் உருவாக்குகிற எண்ணமும் நீங்கள் உருவாக்குகிற எண்ணமும் நிச்சயமாக வித்தியாசமாக இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து ஆத்மாக்களினுடைய எண்ணங்களும் வித்தியாசமானதாகவே இருக்கும். ஏன்னா மனம் என்பது மிகப்பெரிய படைப்பாளின்னு சொன்னோம் இல்லையா. சோ அதன் அடிப்படையில வந்து ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களும் நிச்சயமாக வித்தியாசமாக இருக்கும், தனித்தன்மையாக நிச்சயமா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம இரட்டை பிறவிகள் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, அவங்க பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க, ஒரே ட்ரெஸ் எல்லாம் கூட போட்டிருப்பாங்க, ஆனாலும் அவங்களுடைய எண்ணங்களின் அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும். இவங்க யோசிக்கிறது வேற மாதிரி இருக்கும், அவங்க யோசிக்கிறது வேற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி எண்ணங்களின் அடிப்படையில வந்து நிச்சயமா தனித்தன்மை என்பது இருக்கும். இப்ப உடல் ரீதியாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பர்ஃபெக்ஷன், ஒரு வந்து வெற்றி அடைகிற அந்த இலக்கு என்பது எல்லாருக்குமே வந்து வித்தியாசமாக இருக்கிறது. சோ நானும் நீங்களும் அடைகிற ஒரு இலக்கு வந்து ஒரே மாதிரியாக இருக்கும்போது தான் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா அதுல போட்டியும் பொறாமையும் வருது. அதையே நீங்களும் அடையணும்னு நினைக்கிறீங்க, நானும் அடையணும்னு நினைக்கிறீங்க. சோ ஆத்மாவினுடைய அழகு என்பது, அந்த எண்ணங்களினுடைய அடிப்படை என்பது வந்து அதனுடைய குணங்கள். அந்த குணங்கள் முழுமையாக இருக்கும்பொழுது அது ஒரு பர்ஃபெக்ஷனை வந்து அடையுது. இதுல என்ன ஒரு பியூட்டினா, எல்லா ஆத்மாக்களுமே தனித்தன்மை வாய்ந்தது மட்டும் இல்லாம முழுமையானதும் கூட. இதுல வந்து நீங்க மட்டும்தான் அந்த முழுமையை அடைய முடியும், நான் அடைய முடியாது அப்படின்னே கிடையாது. எவ்ரிபடி கேன் பி பியூட்டிஃபுல், எல்லாருமே அந்த இலக்கை வந்து அடையலாம். அந்த ஒரு பொசிஷனை, அந்த முழுமையான தன்மையை வந்து எல்லாருமே வந்து அடையலாம். அதுதான் இதுல பியூட்டிஃபுல். ஏன்னா நம் உடல் ரீதியாக, நம்முடைய தொழில் ரீதியாக பார்க்கும்பொழுது அநேகமான வித்தியாசங்கள் இருக்கிறது. ஏன் நம்முடைய இனத்தின் படி, நம்முடைய நாட்டின் படியில, நான் இந்தியன் சொல்லணும், இன்னொருத்தர் வந்து வெளிநாட்டவராக இருக்கிறார்கள், அதனுடைய வித்தியாசம் இருக்கிறது. உடல் ரீதியாக வந்து பல விதமான வேற்றுமைகள் இருக்கு. இனத்தின் படி, நாட்டின் படி, மொழியின் படி பல விதமான வேற்றுமைகள் இருக்கு. தொழில் ரீதியாகவும் வேற்றுமை இருக்கிறது.
நீங்க சொன்ன மாதிரி நிறைய வித்தியாசமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா கூட ஒரு வாக்கியம் இருக்கு, வேற்றுமையில ஒற்றுமை அப்படின்னு. ஆனா எங்க அது ஆரம்பிக்குது, அது இருக்குதா அப்படின்னே ஒரு சந்தேகம் தான் ஏற்படுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பாரதத்திலேயே வந்து வட மாநிலமும் சரி தென் மாநிலமும் சரி நமக்குள்ள வந்து பார்த்தா எந்த ஒரு வித்தியாசமும் ஏற்படாது. இதே நம்ம வேற ஏதாவது வட மாநிலத்தில இருந்து பார்த்தாலோ இல்ல வெளிநாட்டுல யாராவது ஆட்களை பார்த்தாலோ அவங்க ஏதோ நமக்கு சம்பந்தமே இல்லாம, அதாவது நம்ம எல்லாமே மனிதர்கள் தான், ஆனா அந்த மனித இனத்திலேயே யாரோ சேராதவங்க மாதிரி நம்ம நினைக்க தோணுது, இல்ல வேற மாதிரி ஏதோ நடந்துக்க தோணுது. அந்த வேற்றுமையில கூட ஒற்றுமை அப்படின்றது எதுவுமே இல்லை.
அந்த உடல் ரீதியான அந்த வித்தியாசங்களின் மீதுதான், ஆதாரத்தின் மீது நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது நமக்குள்ள வித்தியாசமான உணர்வுகளும் ஏற்படுகிறது. உதாரணத்துக்கு யாராவது பென்ஸ்கார்ல வந்து இறங்குனாங்கன்னா அவர்களை மிக அன்போடும் மரியாதையோடும் உபசரணை செய்வோம் இல்லையா. இதே ஒருத்தர் சைக்கிள்ல வந்து இறங்குனாங்கன்னா அவர்களிடம் நம்முடைய நடத்தையும் உபசரணையும் வேறு விதமாக இருக்கும் இல்லையா. அப்போ என்ன ஆகுதுன்னா, வி ஆர் நாட் டாக்கிங் டு த பர்சன், நாம அந்த மனிதர்களிடம் பேசுவல்ல, நம்முடைய தொடர்போ உறவோ அந்த மனிதரிடம் இல்லை, நமக்கு அந்த வாகனத்தோடு இருக்கிறது இல்லையா. நாம யார்கிட்ட பேசிட்டு இருக்கோம், அந்த பென்ஸ் கார் கிட்டயும் அந்த சைக்கிள் கிட்டயும் தான் பேசிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, நீங்க எந்த இடத்துல இருந்து வரீங்க, எந்த மாதிரியான ஒரு வீட்டுல இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நாம மரியாதையும் மதிப்பும் கொடுக்கும் பொழுது அந்த மனிதருக்கு நாம் மரியாதையோ மதிப்போ கொடுக்கவில்லை, அந்த வீட்டிற்கு நாம் கொடுக்கிறோம். அந்த மாதிரி இந்த காலகட்டத்துல நம்முடைய உணர்வுகளும் எண்ணங்களும் வந்து மனிதருக்கு மனிதர் வித்தியாசப்படுகிறது அப்படின்னா அதுக்கு காரணம் உடல் ரீதியாக அவர்கள் இதுவரையில் சாதித்த விஷயங்கள், அவர்களிடம் என்ன என்ன இருக்கிறது என்பதை பொறுத்துதான் நம்முடைய தொடர்பு என்பது இருக்கிறது. சோ இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நம்முடைய கண்ணோட்டம் என்பது நம்முடைய அடையாளம், நான் இந்த உடல் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது அந்த உணர்வின் அடிப்படையில மற்றவர்களையும் உடல் ரீதியாகவே நாம பார்க்கிறோம். அவர்கள் வந்து அவர்கள்கிட்ட என்ன இருக்கு, உடல் ரீதியாக அவர்கள்கிட்ட என்ன இருக்கு, அதை பார்த்துதான் நாம அவர்களுக்கு அன்பையும் மரியாதையையும் கொடுக்கிறோம். சோ இந்த உறவு என்பது அதன் அடிப்படையில தான் இருக்கு. சோ இந்த ஒரு மேஜர் ஷிஃப்ட், இந்த ஒரு கண்ணோட்டம், இந்த ஒரு நம்பிக்கை என்பது ராஜயோகாவில மாறுகிறது. நான் என்பது இந்த அழிந்து போகும் உடல் அல்ல, நான் செய்கிற இந்த பங்கோ ரோல்ஸோ அல்ல, நான் என்பது இவை எல்லாவற்றையும் இயக்கி வரும் ஒரு சக்தி அப்படின்ற ஒரு நம்பிக்கை என்பதுதான் மிகப்பெரிய மாற்றம். நான் அப்படின்றது இந்த உடல் அல்ல, நான் செய்கின்ற இந்த கதாபாத்திரங்கள் அல்ல, நான் செய்கின்ற, நான் அடைந்த இந்த உறவுகளோ இல்லை இந்த சாதனைகளோ அல்ல, நான் என்பது இந்த உடலுக்கு எஜமானனான ஒரு சக்தி ஆத்மா. இவைகள் எல்லாமே எனக்கு கிடைத்தவை, இவைகள் எல்லாமே நான் இருக்கும்பொழுது அனுபவிப்பதற்காக கிடைத்தவை அப்படின்ற ஒரு உணர்வு வரும்பொழுது நாம் என்ன செய்வோம்னா, நம் கிட்ட இருக்கும் பொழுது அதை அனுபவம் செய்வோம், நம்மிடம் இல்லாத பொழுது அதற்காக வருத்தப்பட மாட்டோம்.
இதை கேட்டுட்டு இருக்கும் போதே ஒரு தனி ஒரு உணர்வு சொல்ல முடியல எனக்கு. அது எப்படி ஒரு, இதுவரைக்கும் நான் அப்படின்னா பிரீத்தி பாத்துட்டு இருக்க வியூ சரி, நான் அப்படின்னா நான் பிரீத்தி, நான் ஒரு ஆங்கர், இப்படிதான் வந்து நான் அப்படின்றதுக்கு ஒரு குறிப்பீடு இருந்தது. ஆனா இன்னைக்கு நான் அப்படின்னா இந்த உடலோ இல்ல என்னுடைய பேரோ என்னுடைய முகவரியோ இல்ல நான் வாங்கின பட்டமோ பதவியோ எதுவும் இல்லை. நான் அப்படின்றது ஒரு ஆத்மா. அதை கேட்கும் போதும் சரி, இவ்வளவு தூரம் நீங்க சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு புது உணர்ச்சியை கொடுத்துச்சு, ஒரு புத்துணர்ச்சி கொடுத்ததுன்னு தான் சொல்லணும்.
நான் ஒரு சக்தி, நான் ஒரு ஆத்மா என்கிற உணர்வுல நான் இருக்கும் பொழுது என்னால் மற்றவர்களையும் அதே ஒரு உணர்வுல, அதே ஒரு நம்பிக்கையில பார்க்க முடியும். வித்தியாசம் என்பது என்னுடைய பார்வையில் இருக்காது. இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஆத்மாக்களையும் அதே மாதிரி பார்ப்பேன். இதுதான் நம்முடைய புதிய நம்பிக்கை, புதிய உணர்வு.
நிச்சயமா இந்த புத்துணர்ச்சி எல்லார்கிட்டயும் ஏற்பட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஆத்மா, என்னுடைய மனசுதான் எனக்கு வந்து முக்கியம், அதுதான் நான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எல்லாருமே நிச்சயமா உருவாக்குவோம், அதுக்கு முயற்சி செய்வோம்னு சொல்லி இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி.
எவ்வளவு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நான் அப்படின்னா வந்து என்னுடைய பெயரோ முகவரியோ பட்டம் பதவி அப்படின்றது இல்ல. நான் அப்படின்றது ஒரு ஆத்மா, அந்த ஆத்மா அப்படின்றது ஒரு ஒளிதான் சொல்றாங்க, அதுக்குதான் ரொம்ப சக்தி இருக்கு. இந்த ராஜயோகா தியானத்துல நம்ம இததான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நிச்சயமா இதை நீங்க வந்து அனுபவம் செய்யணும். இதுக்கு நீங்க பக்கத்துல இருக்கிற சென்டர்ஸ் ஏதாவது இருந்தா நீங்க தாராளமா அங்க போயிட்டு அங்க பார்த்து எங்களுடைய சகோதர சகோதரர்கள் கிட்ட இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான எல்லா கோர்சஸும் அவங்க உங்களுக்காக கொடுக்கறாங்க. இந்த நிகழ்ச்சியில வேற ஏதாவது உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தா நீங்க அதை எங்களுக்கு தாராளமா எழுதி அனுப்பலாம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இதோட முடிவடையுது. ஓம் சாந்தி.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம், 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8,500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி